நாம் வாழ்க்கையில் எங்கெங்கெல்லாம் பகமையா இருக்கிறோம், இந்த கோயிலுக்குள்ள போனவுடனே நாம் யாரையெல்லாம் பாக்குறோமோ அந்த நிலை பெற வேண்டும் என்று இந்த பகமை மறந்து எல்லோரும் நல்லவர்கள் ஆக வேண்டும், என் பார்வையால் நல்லவர்கள் ஆக வேண்டும், அந்த குடும்பங்கள் நலமா இருக்க வேண்டும், என் வாடிக்கையால் நலமா இருக்க வேண்டும். இப்ப நம்ம கடையில் வியாபாரம் பண்ணி போறாங்க, அவங்க எத்தனையோ கஷ்டத்தில் இருப்பாங்க, என் வாடிக்கையாளர்கள் நலம் பெற வேண்டும், இந்த தெய்வ குணங்கள் பெற வேண்டும், அவர்கள் வாழ்க்கை நலமா இருக்க வேண்டும். இது கோயில், இது ஒரு கோயில், நாம் என்ன ஒரு தெய்வம். ஆக நமக்குள் ஈசனாக இயப்பது உயிர், ஆக எண்ணீதி ஜீவனாக்கி கொண்டிருப்பது உயிர், ஆக நமக்குள் எண்ணீது எதுவோ அவை அனைத்தும் குருவாக இருப்பது. நாம் ஒருத்தர் நல்லா இருக்கும் எண்ணி திருப்பி வேணும்னா அது குருவாக இருந்து நல்வழியை செய்யச்சு. எனக்கு இப்படி செய்தான் என் தங்கச்சி இந்த மாதிரி செய்ததே என்று பதிவாகிட்டு மீண்டும் அது ஓம் நமச்சிவாய். அப்ப நாம் என்ன செய்ய திருப்பி வேணும், குருவாக இருந்து அவன் மேல குறை கூடிட்டே இருக்கச்சு, அவங்களை குறை கூடிக்கிட்டே இருக்கும். ஆக இதை எடுத்து நாம் நல்லதா இருக்க வேண்டும் என்று இதை நாம் எடுத்துக்கொண்டா குருவாக இருந்தும் நாம் அவருக்கு நல்லதும் நல்ல உபதேசமும் நமக்கு கிடைக்கும். அந்த உணர்வின் தன்மை நமக்குள் நன்மை பயக்கும் சக்தியாகவே நமக்குள் விளையும். நாம் ஓம் நமச்சிவாய சிவாயனம், ஓம் நமச்சிவாய சிவாய நமா என்று சொல்லியாச்சுன்னா அபாயம் ஒன்றுமில்லையாப்பா அப்படின்னு சொன்ன எப்படி அபாயம் இல்லாம போய் அபாயமான வார்த்தையில பேசும்போது ஓம் நமச்சிவாய சிவாயனம் அயோக்கியப்போ இந்த மாதிரி பண்றானே திருப்பி வரதான செய்யும். ஆக அவனுடைய நிலையை ஒருத்தன் குறை கூறியிருந்தான், அதை எண்ணும் போது ஓம் நமச்சிவாய அப்படின்னு நாம் எண்ணும் போது அவன் என்ன திருப்பி அயோகிதனும் தந்தானே சிவாய ஆனந்த் திருப்பி என்ன சொல்றான், மோசமான ஆளி அப்படின்னு சொல்லுவோம், நல்லவனா சொல்லுவோம். ஆக இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் விடுபடுதல் வேண்டும். ஆகவே இதையெல்லாம் நாம் தெளிந்த மனங்கள் கொண்டும் இதையெல்லாம் இந்த உண்மையின் தன்மையை நாம் அறிந்து கொண்ட பின் இந்த விநாயகரை வணங்குவது போன்றும் நாம் மூதாதைகள் இந்த உடலை விட்டு சென்றவர்களை அந்த அருஞ்ஞானிகள் காட்டிய உணர்வினை உங்களுக்குள் இப்போது பதிவு செய்தது. இதை எவரோருள் பதிவு செய்து கொண்டீர்களோ இதை போல நாம் காலங்காலமாக ஏதோ வழியில் இருந்தோம், ஆனால் அந்த அருஞ்ஞானி உணர்வை உங்களுக்குள் பதிவு செய்து நீங்கள் அனைவரும் இது பெற முடியும் என்ற இந்த நம்பிக்கையில் தான் எனது குருநாதன் நான் கல்வி அறிவு இல்லை என்றாலும் அவர் ஆற்றமிக்க சக்தி அவர் சிவமாக்கி அது எனக்குள் அது ஓய்ந்து பிரணவமாக்கும் நிலையை உருவாக்கினார். அவர் நிலைகளில் செல்லும் போது அந்த உணர்வின் தன்மை மீண்டும் உங்களுக்குள் நாம் சொல்லுகின்றோம், அது உங்களுக்குள் பிரணமாகி அந்த ஜீவனின் சக்தியாக இயங்கி உங்கள் அறியாது வந்த தீமைகள் அகற்ற முடியும். அது அகற்ற வேண்டும் என்றால் இன்று நாம் எதை செய்ய வேண்டும், இன்று பூர்ண நிலா ஆக மனிதன் முழுமையாக அறிந்து கொள்ளும் நிலைகள், அதை அடுத்த நாள் போயாச்சுன்னா மற்ற கோள்களுடைய மறைவாகும் போது சிறுக சிறுக அந்த நிலாவுடைய நிலைகள் ஒளி மங்குகின்றது. இதை போல சிறுக சிறுக மங்கி மங்கி கடைசியில் கண்ணுக்கு தெரியாத நிலை போய்விடுகின்றது. இதை போலதான் நாம் மனிதனின் வாழ்க்கையில் ஒவ்வொரு சரீரத்திலும் தன்னை மீட்டிடும் உணர்கொண்டு உணர்கொண்டு அனைத்தும் அறிந்திடும் அறிவான நிலைகள் கொண்டு நாம் மனிதனாக பிறந்தோம். ஆனால் அதே சமயம் இன்று பிறர்படும் கஷ்டத்தையோ பிறர்படும் துயரத்தை கேட்கும் போது நம்ம நல்ல உணர்வுகள் மறைந்து 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 கொண்டே வருகின்ற தேய்ப்புறையாக இந்த தேய்ப்புறையாக வளர்ந்தது அனைத்துமே நம் உடலின் தன்மையின் நினைவுகள் இழக்க செய்கின்றது. பின் இதை போன்றும் நாம் தேய்ப்புறையாக வராதபடி நாம் முழுமையான நிலைகள் பெற்ற அருண் ஞானின் உணர்வின் துணை கொண்டும் இருள் வராதபடி நாம் தொடைத்தலே வேண்டும். ஆகவே நாம் தேய்ப்புறை ஆகாதபடி இந்த முழுமையின் நிலைகள் கொண்டு இந்த எண்ணத்தால் நாம் முழுமை அடைய வேண்டும். அந்த முழுமை அடைவதற்கே தான் இத்தகைய நிலைகளில். ஆகவே இங்கே நாம் நம் மூதாதையுடைய நிலைகளை நாம் வீண் செலுத்த வேண்டும் என்றால் நம்மை போன்ற இந்த கூட்டு அமைப்பு தேவை. அந்த அருஞ்ஞானிகள் கொடுத்த உணர்வை உங்களுக்குள் உணர்ச்சி வசப்பட செய்வதும் அந்த நினைவாற்றலை பெருகச் செய்வதும் அந்த நினைவாற்றலை பெருகச் செய்த பின் நாம் அதே எண்ணத்தை கொண்டு நாம் அனைவரும் இயங்கினால் நம்மும் பறந்திருக்கும் இந்த உணர்வை நாம் அனைவரும் சேர்த்து எடுக்கப்படும் போது கவர்ந்து அவரவர்கள் என்ன வலு எதுவோ அதற்கு தக்கவாறு அவர் ஆன்மாவில் கலக்கின்றது. பின் அக்காலங்கள் சுவாசித்த உணர்வுகள் ஆழ பறிகின்றது அருண் ஞானியின் சக்தி பெரும் நிலைக்கு. அது பெற்றுக்கொண்ட பின் இந்த உணர்வின் துணையால் நாம் மூதாதையுடைய நிலைகளை விழித்தெழுந்த பின் நாம் ஏகோபித்த நிலைகள் கொண்டு நமது மூதாதையுடைய உயிரான்மாக்களை நாம் குலதெய்வமாக எண்ணி இந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த குலதெய்வங்களான உயிரான்மாக்கள் அந்த சப்தரிஷ மண்டலத்துடன் இணைந்து அழியா ஒளி சரீரம் பெற வேண்டும் என்று உந்தி தள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த ஒரு தேர் மிக கடினமானது, அதை பல ஆயிரம் பேர் ஒன்று சேர்த்து எழுத்தால் தான் வருகின்றது. அதில் ஆளுக்குறதுக்கு எழுத்தால் என்ன செய்யும், தேர் எல்லை வந்து சேராது. ஆகவே நமக்குள் இருக்கும் ஆயிரக்கணக்கான குணங்கள் ஒன்று தீமையின் நிலைகள் இழுத்தால் ஒன்று நன்மையின் நிலைகள் இழுக்கப்படும் போது நாம் உணர்வின் தன்மை ஒளியாகும். இந்த அறிவின் தன்மைகள் நமக்கு உயிருடன் ஒன்றி எல்லையில் வந்து அடையாது. ஆகவே இதை நாம் எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் அந்த அருஞ்ஞானிகள் காட்டிய வழியில், நமது குருநாதர் காட்டிய அரு வழியில் உங்களுக்குள் தெளிவாக பதிவு செய்து இந்த உணர்வினை உணர்ச்சியை வசப்படச் செய்து அந்த உணர்வின் இயக்கத்தால் அந்த மகிழ்ச்சியின் உணர்வுகளை பெறும் தகுதி ஏற்படுத்துவது கூட்டு தியானம். இதன் வெளிக்கொண்டு தியானித்த பின் நாம் விழித்து எழுந்த பின் நம் மூதாதைகளான குலதெய்வங்களை எண்ணத்தில் எண்ணி அந்த சப்தரிஷி மண்டலங்களுடன் இணைந்து அழியா ஒளி சரீரம் பெற வேண்டும் என்று உந்து விசையால் நாம் உந்தி தள்ளினார். அந்த சப்தரிஷி மண்டல ஒளியாவுடன் கலந்த பின் அவர்கள் இத்தகைய இருளை மாய்த்தவர்கள். இந்த ஒளிக்குள் பட்ட பின் இந்த இருசூழ் உணர்வுகள் கருகி விடுகின்றது. உயிருடன் ஒன்றிய நிலைகள் நாம் அறிவால் தெளிந்த உணர்வுகள் நிலைக்கின்றது. அதன் ஈர்ப்பு வட்டத்தில் சுழல்கின்றது. பின் அதுதான் அவர்கள் இவ்வாறு நாம் செய்தால் சப்தரிஷி மண்டலங்களில் அவர்களும் ஒன்றாகி விடுகிறார்கள். அப்ப நாம் சப்த ரிஷிகளாகி விடுகின்றார்கள். அந்த சப்த ரிஷிகளின் அர்த்தத்தை நான் தர வேண்டும் என்றும் எப்போது எண்ணினாலும் அது பெரும் தகுதி அங்கே கிடைக்கின்றது. ஆனால் அவர்கள் முன் செல்ல வேண்டும். இல்லை என்றால் அந்த தகுதி பெறும் அவரின் உணர்வுகள் நம்ம உடல். அந்த உடலில் நாம் அந்த உடலை கொண்ட நாம் உணர்வை நினைகொண்டு உந்தி தள்ளி அந்த உணர்வை நாம் மீண்டும் தரச் செய்தால்தான் அவர்கள் முன் சென்றால் பின் நாம் பின் செல்ல முடியும். இந்த மார்க்கத்தை தான் இந்த விநாயகர் தத்துவத்தில் தெளிவாக தெளிந்த நிலைகள் கொண்டு நாம் ஞானத்தை இந்த ஆறாவது அறிவின் தந்து கொண்டு நாம் இந்த மனிதன் உடலை விட்டு சென்றான். நமது எல்லை சப்தரிஷி மண்டலம். அது இல்லை அப்படின்னு சொன்னா எனக்கு பிள்ளை இப்படி சொன்னானே நாளைக்கு அவன் சொத்தெல்லாம் வச்சிருக்கானே என்ன பண்ணுவான். இந்த எல்லை இங்க வந்துடும். பையன்கிட்ட போயிடும். நம்ம கிட்ட கஷ்டமெல்லாம் இங்க வந்துடும். எனக்கு சாபம் இட்டான் அவன் இப்படி செய்தானே அவன் குடும்பம் உருப்பிடுமா அப்படின்னு நினைச்சோம். இந்த உணர்வு நம்ம எல்லை சாபம் இட்டவன் இடத்துக்கு போயிடும். ஆக எல்லாம் இருந்தேன் நான் சாக போகும்போது அன்னைக்கு எல்லாம் இவங்களை ஆக்கி போட்டேன் எனக்கு நல்ல கறி துண்டு உண்டா அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா போவீங்க இது நிச்சயம். நம்ம எல்லாம் அதுதான் கொடுத்துருப்பாங்க. அன்னைக்கு வாய் குடிச்சு எல்லாத்தையும் சம்பாதிச்சு போட்டேன் எனக்கு வாய் குடிச்ச ஒரு துண்டு கொடுக்கல பாருங்க. எல்லாம் அவங்களே திங்கிறாங்க. நம்ம எல்லாம் இங்கதான் வரும். இந்த கறி துண்டோட நானும் வந்துச்சுன்னா இங்க போய் கறி நாம் பிறப்போம். இதே போல நாம் எதனை கடைசி முடிவில் நினைவின் ஆற்றலை கொண்டுறோமோ எல்லை அதுதான் நிர்ணயிக்கும். இப்ப எங்க தாயார் இறக்கப்படும் போது குருநாதர் முதல்ல சொல்லிட்டார். அம்மாவுக்கு பல்லு இல்லை கண்ணும் போயிடுச்சு. அம்மாவுடைய நிலை எப்படி இருக்குது? அப்பாவை பார்க்க முடியல. அப்பா நாம இறக்கப்படும் போது அப்பா ராஜபாளையம் தடுக்கார். நான் கரூர்ல இருக்கிறாங்க. அப்போ என்ன சரி திடீர்னு அப்பாவுடைய ஆன்மா போகுதப்போ அப்படின்னாரு. அப்ப பார்த்த உடனே அப்ப நான் கால்நடையா போயிட்டு இருக்கிறேன். அப்ப ஆன்மா போகுது. அப்ப குருநாதர் என்ன இந்த எனக்குள்ள அந்த உணர்வு வந்து போகும்போது இன்ன காலங்க இன்னொரு அறிவும். அப்ப ஆன்மா ஆன உடனே நீ இந்த மாதிரி சொல்லும். அந்த சப்தரிஷி மண்டலத்தோட எனக்கு அவங்க செய்த நீ கடமைக்கு தானப்பா நீ அது முன்னாள் உந்தன். அவன் நான் சாமியாரா போயிட்டேன்னு அரே சீக்கிரம் செத்தார். யாரு நீ அப்பா உனக்குள்ள வந்துருவாரு. நீ எங்க உள்ளுக்கு வர விட்டுறது முதல்ல அங்கு தள்ளு அப்படின்னாரு. இந்த மாதிரி நல்ல குடும்பத்தில் இருந்தா நல்ல இடத்துல போனா ஜாமியார போயிட்டானே அவன் ராஜபாளையத்துக்கு போயிட்டு வரும்போது அந்த எண்ணத்தை என்னார் போயிட்டானே என்று சொல்லாம கூட போயிட்டான். ரெண்டு திட்டிட்டு இருந்தார். நீ என்ன சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன். இது வந்தேன்னா அது ஒரு நாலு நாளுக்குள்ளே அப்போ அது வந்து கால்நடை ஒரு நாள் பத்து நாள் இருக்கும். இது இதுக்கு அது கரூர் பக்கம் வந்துகிட்டு இருக்கிறேன். இப்போ ஒரு நேரத்தில் என்ன ஆகி போச்சுன்னா அவர் வயிற்றால போய் அந்த சாமியார் போய் எங்கே போனாலும் சொல்லுங்கப்பா வர சொல்லுங்கப்பான்னு அவர் கடைசியில் சொல்லியிருக்கார். அவர் சொன்ன நினைவுங்க அறுத ஆன்மா. அப்போ குருநாதர் சொல்கிறார் இங்கே நீ இந்த ஆன்மாவை நீ இப்படி செய்யப்பான்ட்டு எங்கள் அப்பா இறந்து நான் பார்க்கல. அப்போ அதுக்கப்புறம் அவர் உஞ்சி தள்ளினேன். அவர் போன ஒரு பாடு எங்கள் அம்மாவை சுற்றி 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 வந்தேன். இங்கே வரப்போ போகும்போது வீட்டுக்கு வந்தேன். எங்கள் சாமி அம்மாவை தான் அங்கே கொண்டு விட்டு கூட கொஞ்சம் நாளைக்கு நான் ப்ரோக்ராம் பண்ணாலும் சுட்டு போயிட்டோம். சாரி அம்மா வீரம்மா அம்மா கொஞ்சம் உன் கைராசி ஏதோ ஒரு ஒரு முட்டை இருக்கு அதில் ரெண்டு ரெண்டு மிளகு பொடியை நினச்சி அது ரெண்டு உப்புக்கல்ல வை அது கொஞ்சம் சாப்பிட்ணும் ஆசையாக இருக்குன்னு நம்ம சாமி அம்மாட்ட தான் கேட்டோம். நான் இருக்கிறேன் இப்போ சொல்லிட்டு போப்பா அப்படின்னு அதை சாப்பிட முடியாது ஒன்றும் செய்ய முடியாது ஆசை ஏதோ ஒன்று. அப்போ குருநாதர் சொன்னார் இவங்க அம்மா இந்த மாதிரி இருக்கப்போ கோழி முட்டையாக ஜாஸ்தி கறி கூட சாப்பிட்டதில்ல பல் இல்லை இது சாப்பிட்டது இந்த நினைவு கூட அங்கே போக விட்டுறாதே அப்படின்னு முதல்ல அவருடைய நினைவை காட்டுறார். அப்போ இங்கே வந்தோடனே சாமி அம்மாட்ட சொல்லி நீ இந்த மாதிரி செய்து கொடுமா அப்படின்னு செய்து கொடுன்னு சொன்ன உடனே இங்கே போகும்போதே கொஞ்சம் உள்ள இருப்பாக இருக்கு. நான் ப்ரோக்ராம் தாரமங்கலம் போய் தாரமங்கலத்தில் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ நான் போகும்போது சேலத்தில் கந்தசாமி அவங்க வீட்டில் சொல்லிட்டு போனோம். அம்மா ஜீவனாச்சுன்னா தண்டி இங்கே குறுக்க சொல்லிடுறேன் அங்கே இல்லை அங்கே ஃபோன் பண்ண சொல்லுங்க வந்தாலும் நீங்கள் வண்டி எடுத்து வந்து போயிடலாம் அப்படின்ட்டு இங்கே சொல்லிட்டு அங்கே போய் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க. அப்போ அந்த கூட்டத்தில் இருக்கும்போது அம்மா உயிர் போகுது. அப்போ போனவன் எங்கே போகுது அது எந்த நினைவுக்கு வருது அங்கே போகுது. அப்ப அந்த நேரத்துல கூட்டினாரு, அம்மா இந்த மாதிரி போயிட்டு இருக்கிறாங்க, அந்த இது போன்னு உடனே உந்தி விண்ணுக்கு செலுத்த முடிஞ்சது. அதான் எல்லாரும் அந்த மாதிரி அவங்கள நமக்காக வந்து கஷ்டப்பட்டாங்க, அவங்க இந்த மாதிரி தள்ளுங்கன்னு சொன்னோம். எங்க அம்மா அப்பா அங்க போகலன்னா எனக்கு இந்த சக்தி வராது, விண்ணுலக ஆற்றல் எனக்கு தெரியாது. ஏன்னா அவங்க வளர்த்த உணர்வு எனக்குள் வந்தது, அது குருவாரும் கிடைச்சது. அவங்க வின்சென்றாங்க, அந்த ஆற்றல் நான் பெரும் தகுதி பெறேன், நீங்களும் அந்த மாதிரி செய்யணும்னா அந்த தகுதி நீங்க பெற முடியும். உங்களுக்கு செய்த கடமைக்கு சேவை செய்யணும், எதை செய்யணும், அவள் விண்ணு கடத்தணும். அந்த நாள் தான் பூர்ண நிலாவாக, பூர்ண நிலா அடையணும். அவங்க நிலா அடைஞ்சாலும் நாம் அடையிறோம். அதனால அன்னைக்கு அதை செய்துட்டு அப்புறம் இவங்க வந்துட்டாங்க. இந்த மாதிரி போயிடுச்சு அப்படின்னு இங்க சொல்லிட்டு இருக்கேன். அங்க கூட தியானத்துல ஏதோ ஒரு ஒளி போகுதுங்க, வருங்க வரும் உருவம் தெரியல, ஒளியா போகுதுங்கன்னு இங்க தியானத்துல இருக்கிறவங்களும் சொன்னாங்க. இந்த அம்மா தான் ஏன் இந்த மாதிரி போயிடுச்சு சொல்லிட்டு வந்தேன் அப்படிங்கிற அவங்களுக்கு அடையாளம் தெரியாது இல்ல, அதனால அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்த ஒரு படி வந்தாங்க. உடனே ஏறிட்டு வந்தாங்க வீட்டுக்கு, வந்தா சொந்த பந்தமெல்லாம் ஆயிடுச்சு. நீ ஒருத்தன அழுக கூடாதுன்னு சொன்ன, நீ எப்படி சொல்ற காட்சி, எங்க சொந்தத்தை விட்டுட்டு பிடிக்கலாமா அப்படின்னு அழுகிறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. இப்படி பாய்ப்பு பெத்த தாய் இறந்து போயிடுச்சு, அழுகிற கூட மாட்டாங்க, இவனும் ஒரு கருமி இல்லை அப்படின்னு என்னை திட்டுறாங்க. நீங்க இருக்காதீங்க, அவங்க எல்லாம் வெண்ணுக்கு போவோம்னு சொல்லுங்கன்னு, அது எப்படியா வெண்ணுக்கு போவாங்க, நாங்கள் வாழ்ந்த காலத்துல இருந்து வச்சு மூக்க சீந்து போடுறதும் அழுகிறதும் இதாகி போச்சு, ஒரே பிடிப்புல இருக்கிறாங்க. அப்புறம் நான் என்ன செய்ய உட்கார்ந்து பேசாம, அப்புறம் இவங்க கந்தசாமி இவங்க நாங்க நான் ஏழு பேரு அங்க போறோம்னு அவங்க கொஞ்சம் சவுண்டு ஜாஸ்தி, ஒரு சவுண்ட் எல்லாம் போட்டு சாமி சொல்றத கேளுங்க எல்லாரும் உட்காருங்க அப்படின்னா, அந்த உட்கார்ந்து தியானிச்சு அப்புறம் ஆன்மா இந்த மாதிரி நீங்க எல்லாரும் சொல்லுங்க இழுக்காதீங்க, நீங்க சொந்த பந்தத்தை வச்சு இழுத்தேன்னு இங்க கீழே எங்கேயாவது போயிடும் அவங்க கஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி சொல்லிட்டு அப்புறம் சொல்லிட்டு அம்மா அங்க அதுக்கு வேண்டிய காரியங்களை செய்துட்டு அப்புறம் வந்தேன் வச்சுங்க. இதே மாதிரிதான் இப்ப எதுக்காக கூட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, உங்க நம்மள உங்க அம்மா அப்பா எல்லாம் எத்தனையோ கஷ்டப்பட்டு உங்களை வளர்த்துருக்குறாங்க, உங்க தாத்தா அவங்க எல்லாம் அந்த வழியில வந்திருக்கிறோம். இந்த உடல் விட்டு போயிட்டாங்கன்னா இந்த மாதிரி கூட்டத்துல சக்தி வாய்ந்த நிலைகளை கூட்டி முதல்ல அவங்களை விண்ணு செலுத்தணும். இதான் விநாயகர் சரித்திரமே இதான். நாங்க இப்ப என்ன செய்யறோம், ஐதீக முறைப்படி செத்துட்டாங்கன்னா இங்க இருந்து பறிச்சுட்டாங்கன்னா ஒரு இதை என்ன செய்யறீங்க, மா பிண்டம் வச்சு அதுல கொஞ்சம் மந்திரத்தை சொல்லி ஆத்துல கரைச்சா இவங்க பாவமெல்லாம் போயிடும், மோசத்துக்கு போயிடுவாங்க. எனக்கு ஆத்துல கரைச்சிட்டா பாவம் போயிடுமா, மோசத்துக்கு போயிடுவாங்க. ஆனா சுட்டுட்டான இந்த சாம்பல் எடுத்து கொண்டு போய் கங்கையில கொண்டு கரைக்கிற பேர் நீங்க ஆத்துல கொண்டு வச்சு அந்த இதை சொல்லி அதை கரைச்சி விட்டு அது கடலுக்கே போகுமா, அதனால அந்த பாவம் போயிடும் அப்படின்னு தான் இப்ப ஐதீகத்தை செய்துவிட்டு உண்மையில. அப்புறம் அமாசைக்கு அமாசைக்கு நினைவு கொண்டு அவங்க என்னென்ன சாப்பாடு வச்சாங்களோ அதெல்லாம் வச்சு நீங்க கும்பிடுங்க. ஏன்னா அப்பாவுக்கு செய்யற அம்மாவுக்கு செய்யற பிண்டத்தை வச்சு அவங்க கும்பிடுறது நல்லது. அன்னைக்கு அமாவாசைக்கு அமாவாசைக்கு எதுக்கு சொல்லணும்னா இருந்த நிலை தான். அன்னைக்கு நீங்க கும்பிட்டேன்னா அந்த ஆன்மா வரும். அன்னைக்கு தினத்துல என்ன செய்யறாங்கன்னா, இந்த மந்திரத்தை சொன்னா அமாவாசை அன்னைக்கு தான் மந்திரத்தை இவங்க எல்லாம் கும்பிட வச்சிருப்பாங்க. மறைமுகமா மந்திரத்தை சொன்னா நம்ம ஆன்மா நாம எண்ணி ஏங்குறோம், அந்த சாதத்துக்காக வேண்டி அந்த எண்ணத்தால் இங்க வரும். இவன் மந்திரத்துக்கார நம்ம உணர்வு எடுத்து நம்ம விட்டு போகும்போதே சில துணிமணிகள்லாம் மௌரமா எடுத்துட்டு போயிருவாங்க, சில வீட்டுக்கு முன்னாடி வாசப்படியில மண் எடுத்துட்டு போயிருவாங்க, அந்த பாதம் பெற்ற உணர்வுகள் இது போயிடுச்சுன்னா அதை வச்சு மந்திர வழியை வச்சு இந்த ஆன்மாக்களை இந்த பௌர்ணம் என்னைக்கு எதோ அதெல்லாம் எடுத்துட்டு போயிருவாங்க. இதெல்லாம் சூட்சமம், நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா இப்ப எல்லாம் எப்படி மந்திரங்கள் போகுதுன்னா, அமாவாசை நீ கூப்பிட்டோம்னா நம்ம அப்பா என்ன செய்யறோம், நீ சாப்பாடு வச்சு கூப்பிடுவீங்க, மீனுக்கு இறை போடுற மாதிரி நீங்க கூப்பிட்டோம்னா மந்திரக்காலங்க சொன்னா அவங்க ரேட்ல போய் சேர்ந்துக்கிட்டு அவங்க ஏவலுக்கு எல்லாத்துக்கும் போய் சேரும். அதனால நீங்க குருநாதர் சொன்னாரு இந்த வழின்ட்டு நீங்க இந்த மாதிரி செய்து கூப்பிட்டு அவங்க விட்டு ஒப்படைச்சு அண்ணதான விட்டு நம்ம அன்னமித்த நிலைங்க கூப்பிடணும் சொன்னா இப்படியும் கூப்பிடலாம் இப்படியும் போகலாம். இதுல உங்க நல்லது எதுவோ அதை செய்யும், ஏன்னா இருக்கிற நிலை இது. அதனால என் குருநாதர் சொன்னார் இப்ப அமாவாசை அன்னைக்கு அப்படி கூப்பிட்டு என்ன செய்யுது, அப்புறம் எல்லாம் செய்து போட்டு என்ன செய்யறீங்க, மாவிளக்கை செய்து அதை கொண்டு வந்து தலைமகனை கொண்டாட சொல்லி நெய் தீபம் இட்டு முக்காடு இட்டு தீபம் அணையாம கொண்டு போய் விநாயகர் கோயில கொண்டு போய் அதை வச்சு அர்ஜனை செய்தாச்சுன்னா மோச்ச தீபத்தை போட்டு மோச்சத்தை கொண்டு போயிடுறீங்க. எது இது ஐதீகம். இந்த முறைப்படி ஐதீகம் செய்யறீங்களா, இதை போல கூட்டு தியானங்களை மகிழ்ச்சியின் அரசக்கு நான் பெற வேண்டும் என்று எண்ணி கூட்டு அமைப்போட உங்க மூதாண்டு உணர்வுகளை பெறவா நிலை வென்று அந்த மோட்ச தீவிரத்து மோட்சத்துக்கு போக வைக்கிறாங்களா முடிவு செய்துக்குங்க. ஏன்னா இது ஐதீகம் அல்ல, இயற்கையின் நிலைகள் இது, ஞானிகள் கண்ட உண்மைகள் இது, அதன் வழிகளை நீங்க செயல்படுத்துவதுதான் நல்லது. இன்னைக்கு ஒரு வீட்டுல ஒரு தற்கொலை செய்து கொள்றாங்க, அவங்க எந்த நிலைகள் வந்தாச்சுன்னா அந்த வீட்டுல மீண்டும் தற்கொலை உணர்வே வரும். அதே மாதிரி தற்கொலை செய்து கொண்டு அடிக்கடி நீங்க பார்த்துட்டீங்க அந்த உணர்வு வந்தாச்சு, அந்த உணர்வு உங்களுக்குள் தற்கொலை உணர்வே வரும். ஆக இதையெல்லாம் நீங்க தடுக்கணும் அப்படின்னு சொன்னா நாம தப்பு செய்யல பாக்குறோம். இந்த இந்த உணர்வின் தன்மை நாம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா நாம் எந்த வழியில் அவங்க இறந்தாலும் அவங்களை அந்த சப்தரிஷி மண்டலத்தோடு இணைந்து ஒளி சிறீரம் பெற வேண்டும் என்று விண்ணுக்கு உந்தி தள்ளினால் அந்த உணர்வு நலைகள் இங்க பொசுக்கப்படும். அது பெற வேண்டும் என்றால் நமக்குள் அந்த இயக்கத்தை தடுக்க முடியும். இப்படித்தான் நம்மை அறியாத இயக்கத்திலிருந்து நாம் மீள வேண்டும் என்றால் இதுதான். நாம கடவுள் செய்வார், இந்த யோகம் செய்தால் அதை செய்வான், இதை செய்வான் என்று சொன்னால் இந்த உடலின் தன்மைக்கு இது சில இதுகளை செய்யலாம், யோகாசனங்கள் செய்யலாம், நாம திரும்ப திரும்ப இந்த எண்ணத்தின் வலுவுக்கு பல நிலைகளை செய்யலாம். ஆனால் உண்மையான நிலைகள் இதை செய்யவில்லை என்றால் இந்த புவிக்குள் தான் வரணும். அது இல்லாதபடி நான் இந்த வாசலை தொடர்ந்து நான் மேல போறேன் அப்படின்னு சொல்லி போட்டு 85 வயசானவர் என்று நம் மடாதிபதியா இருந்தவர் சங்கராச்சாரியர், ஆக நாம இந்த லோக குரு என்றும் பெயர் வச்சிருப்பார். ஆனால் அவருடைய நிலைகளைத்தான் ஐரியத்தை நாம் பின்பற்றி நடந்தவர் அவர் குருவாய் ஏற்றுக்கொண்டவர் என்றாவார்கள். ஆக அவர் உடலை விட்டு பிறந்த பெண் என்ன செய்தாங்க, அந்த ஐதீக பிரகாரம் இந்த கபால மோச்ச அடையணும் விட்டு செத்து ஒரு நிமிஷத்துக்குள்ள போயிடுச்சு, கண் விழுந்துருச்சு, தேங்காய் எடுத்து மண்டையை போட்டு கபாலத்துக்கு இது கூட போக கூடாதான், கபால மோச்ச அடையிட்டு ஐதீகத்தை தான் செய்தார்கள். இதுகளெல்லாம் பழகு கொண்டது. ஆகவே ஐதீக நிலைகள் கொண்டு அவர்களும் இன்று மடாதிபதிகளாக இருக்கலாம், மடத்துக்கு அதிபதியாக இருக்கலாம். இதே மாதிரிதான் மடாதிபதிகள் என்பது ஒவ்வொரு தெய்வத்திற்கும் அதை ஆட்சி புரியும் நிலைகள் வர்றாங்க. ஆனால் இந்த மடாதிபதிக்கோ இங்க இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கெல்லாம் மந்திரம் சொல்லி கொடுக்கக்கூடிய மடாதிபதி. யாக வேலைகள் எப்படி செய்யறது, ஒரு கோயிலுக்கு பூஜை எப்படி செய்யுது, ஒரு கோயிலுக்கு எப்படி யாகங்கள் வளர்க்கறது என்று அவங்களை கற்பித்துக் கொடுக்கிறது. அதனால இங்க எந்த மடாதிபதி இருந்தாலும் அவர் சொல்றபடிதான் இங்க நடக்கும். எது அரசன் ஒரு ஆட்சியின் நன்மை புரிந்தான் என்றால் இவருடைய நிலைகள் மற்ற மடாதிபதி இருக்கிறோம். ஆக அந்த மடாதிபதிகள் வந்து அவர்கள்ட்ட குசீலர்கள் எதுவோ அவர்கள் தான் இங்க போய் செய்யணும். ஆக அதன் வழியில் மடாதிபதி ஆட்சியுடைய நிலைகள் தான் நாம் இந்த வந்தமை தவிர ஞானிகளுடைய உணர்வுடைய நிலைகள் அங்கு காட்டியிருந்தாலும் அவருக்கு தெரிந்ததோ தெரியலையோ. நான் இந்த புஸ்தங்களும் சில இதைகள் அவருக்கு கொடுக்க சொல்லியிருந்தான் சொன்னேன், நான் அவர்களுக்கு குறை கூறவில்லை. சாஸ்திரத்திலும் ஐதீகத்திலும் நான் மூழ்கி விட்டமே தவிர, ஆனால் அதே சமயத்தில் அந்த சாஸ்திரம் எது என்ற நிலைகள் மூலத்தை அறியாதபடி ஐதீக நிலைகளே தான் செல்கிறோம். சாஸ்திரங்கள் கூறியது உண்மை உண்டும், ஆனால் அதை ஐதீகம் என்ற நிலையில் நாம் உண்மையை பெற முடியாத நிலைகள் மூலத்தை மறைத்து விட்டார்கள். ஐதீகத்தில் தான் நாம் இறங்கியிருக்கிறோம். ஆனால் இதை கொண்ட படைகள் என்று மீண்டும் ஆலைகளுக்கு நாம் இப்ப சொன்ன விழாவும் இதை செயல்படுத்துங்கள். நம்ம மூதாதியுடைய உயிரான்மாக்களை குலதெய்வங்களை சப்தரிஷி மண்டலத்துடன் இணைத்து செல்லும் அந்த இணைக்கும் மார்க்கம்தான் இன்று நாம் இருக்கும் கூட்டு தியானம். அதனால இன்று இரவு அந்த 7 மணிக்கு சப்தரிஷி மண்டலம் அணுகி வருவதனால் அங்கே சில இதுகளை செய்கிறோம். இன்றைய நிலைகள் உங்கள் உணர்வு வரப்பட்டு இந்த உணர்வின் நினைவாற்றலும் உங்களுக்கு அந்த மகிழ்ச்சியின் உணர்வுகள் அந்த சக்தி வாய்ந்ததாக பெருக செய்வதற்குனதான் இப்போது இந்த உபதேசமும். இது பொதுவாகவே உணர்வின் நினைவாற்றலை உந்தித்தல் உணர்வுக்காக இன்று மதியம் வைத்தது. ஏனென்றால் இது இரவில் தான் இது செய்ய வேண்டிய முறைகள். ஆகையினால் இப்ப வந்தோருடைய நிலைகளும் இங்கு செயல்படுத்துவதற்கும் அவரவர்கள் மூதாதையான குலதெய்வங்களை மின் செலுத்துவதற்கும் அதைத் தொடர்ந்து அந்த எண்ணங்களை உங்களுக்குள் இணைத்து அந்த சப்தரிஷிகள் அரிசக்தி பெறச் செய்வதற்கு தான் இந்த கூட்டு தியானம். ஆகையினாலே இப்ப நாம் அனைவரும் ஒன்று சேர்த்து அந்த சப்தரிஷிகளின் அரிசக்தி நான் பெற வேண்டும் என்ற ஏக்க உணர்வுடன் அம்மா அப்பா அருளால் அந்த சப்தரிஷிகளின் அரிசக்தி நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று ஏங்கி ஒரு நிமிடம் இருங்கள். ஜீவான்மாக்கள் அனைத்தும் பெற வேண்டும் என்று குறைந்தபட்சம் 100 முறையாவது நினைவில் கொண்டு உங்கள் உடலுக்கும் நினைவை செலுத்துங்கள். நாம் எப்படி பல தொழில்கள் செய்த பின் உடலுக்கை போக்க நாம் குளிக்கின்றோமோ, துணி அழுக்கை போக்க சோப்பை போட்டு அவனுடைய துணிகளை நீக்குகின்றோமோ, நகை செய்ய செம்பு மெல்லியும் வைத்து இணைத்து அந்த திரவத்தை ஊற்றி செம்பு மெல்லியும் அகற்றுகின்றோமோ, இதை போல நமது வாழ்க்கையில் நாம் அறியாது பார்த்துணர்ந்த கேட்டுணர்ந்த உணர்வுகள் நல்ல குணத்துடன் இரண்டர கலந்துவிட்டால் தங்கத்துடன் இணைந்தது போன்று செம்பு வெள்ளியும், நாம் நல்ல குணத்துடன் தீமையான உணர்வுகள் கலந்திட நமக்குள் நல்ல உணர்வுகள் செயல்படாத நோய்களாக வரவும் தீமைகளான செயல்கள் செயல்படுத்தும் நிலையும் நம்மிலே வந்துவிடுகின்றது. இதை போன்ற நிலைகளிலிருந்து நீங்கள் விடுபட தங்கத்தில் திரவத்தை ஊற்றியது போன்று இறைவிலே படுக்கச் செல்லும் போது உங்கள் அறியாத நல்ல உணர்வுடன் ரெண்டர இணைந்த தீமையான இந்த உணர்வுகளை அகற்ற இப்பொழுது உங்களுக்கு குறித்த இந்த சக்தியின் துணை கொண்டு நீங்கள் இதை செய்வீர்கள் என்றால் உங்கள் அறியாது சேர்ந்த பாப வினைகளோ சாப வினைகளோ தீய வினைகளோ இவை அனைத்தும் அகன்ற உங்கள் எண்ணம் உங்களுக்கு உதவும். ஆகவே நாம் உயிரால் இயக்கப்பட்ட உடல் என்ற நிலைகள் நினைவில் கொண்டு அந்த ஈசனால் உருவாக்கப்பட்ட இந்த உடலில் தீமையான உருவ உணர்வுகள் உடல் ஊடுருவி இந்த தீமையின் உணர்வுகள் உடலிலே வளர்ந்து உயிரால் உருவாக்கப்பட்ட அந்த ஈசனுக்கே நாம் தீங்கு செய்வதாகும். ஆகவே நாம் நம்மை அறியாது சேர்ந்த தீங்கினை நீக்க தீங்கினை நீக்கிய அருள் மகரிஷியின் உணர்வு சக்தியை இன்று சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்து வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கும் அவரில் விளைந்த உணர்வுகள் நம் முன் படர்ந்திருப்பதை நீங்கள் கவர்வதற்கே இதை செய்தது. ஆகவே இதை பதிவு செய்து கொண்ட பின் நீங்கள் எப்போது எண்ணினாலும் உதாரணமாக சாதாரண டிவிகளை ஆண்டினா எவ்வாறு லோக்கல்ல ஒளிபரப்பு செய்வதை அதை ஈர்த்து உங்களுக்குள் அந்த ஆண்டினாவில் பார்க்கின்ற டிவி திரைகளில் பார்க்கின்றீர்களோ இதைப்போல சப்த ரிஷிகளின் அருள் சக்தியான உணர்வை சக்தி வாய்ந்த நிலையாக உங்களுக்குள் பதிவு செய்கின்றோம். இதை சக்தி வாய்ந்த ஆண்டினாவாக உங்கள் கண் அது மாறுகின்றது. நீங்கள் எண்ணிய எந்த கோப குணமோ தீய குணமோ உங்களுக்குள் பதிவானதை கண்ணின் நினைவிக்க வருகின்றது. அப்ப அந்த நினைவின் ஆற்றலை யாருடன் பகமை கொண்டோமோ யாருடன் அன்பு கொண்டோமோ யாருடன் பதிவு கொண்டோமோ அந்த உணர்வை கவர்ந்து நாம் அறிய முடிகின்றது. ஆனால் இதை போல தீமைகளை அகற்றி அருஞ்ஞான உணர்வை நீங்கள் இதை பெறச் செய்யும் போது அந்த சக்தி வாய்ந்த ஆண்டினாவை நம் கண் மாறுகின்றது. பின் அதன் உணர்வின் தன்மை நமக்குள் படர்ந்திருக்கும் மகரிஷியின் உணர்வுகளை நாம் நுகர்ந்து நம் ஆன்மாவாக மாற்றுகின்றது. பின் இந்த தீமைகள் அகற்றும் நிலையாக நமக்குள் அது நிலை பெறுகின்றது. அந்த சக்தி பெறுவதற்குத்தான் இப்போ கூட்டு தியானத்தில் பலருடைய உணர்வின் ஒன்றாக இணைத்து ஒரு நிலையாக உருவாக்கி உணர்வின் சக்தி உங்களுக்குள் ஆழ பதிவு செய்தது. இது சக்தி வாய்ந்த ஆண்டினாவுக்கு பொருந்தும். ஆகவே இதனின் துணை கொண்டு உங்கள் மூதாதைகளை வின் செலுத்தவும் முடிந்தது. ஆனால் அதே சமயம் அந்த உங்கள் நினைவு நாட்டிலே உங்கள் மூதாதையின் உணர்வின் உடலே நீங்கள். ஆக உணர்வின் நிலைகள் ஒளியும் செவியுமாக நிலை கொண்டிருக்கும் இங்கே விண்ணிலே எண்ணும் போது அந்த உணர்வின் ஆற்றல் இங்கே பருகிருக்கும் படர்ந்திருக்கும் இந்த உணர்வின் தன்மை நாம் நுகர முடிகின்றது. ஆகவே இந்த செய்த இந்த சக்தியை நீங்கள் விரயமாக்காது இரவிலே தூங்கச் செல்லும் போதெல்லாம் தங்கத்திலே திரகத்து ஊற்றி செம்பும் விழியை நீக்குவது போன்று எப்படியோ நாம் மேல் குளிப்பது போன்று உங்கள் உணர்வை சுத்தப்படுத்தும். இரவிலே தூங்கச் செல்லும் போது சப்த ரிஷிகளின் அரசக்தி நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று இயக்கி சப்த ரிஷி இயங்கி கண்ணை திறந்து இயங்கியிருங்க. கண்ணை மூடி சப்த ரிஷிகளின் அரசக்தி என் உடல் முழுதும் படர்ந்து என் ஜீவான்மா பெற வேண்டும் என்று நூறு முறையாக எவ்வளவு தூரம் சொல்றீங்களோ அவ்வளவுக்கு லாபம் உங்களுக்கு. என இது பெருக்கிவிட்டால் ஒரு அழுக்கு தண்ணியில் நல்ல தண்ணி ஊட்டும் போது அழுக்கு நீர் குறைந்து கொண்டே வரும், செம்பும் தழும்பாது. நாம் உடலுடன் ரெண்டர கலந்ததை நீங்கள் நீக்க வேண்டும் என்றால் எதிலிருந்து எப்படி நீக்க முடியும்? ஆகையினால ஞானியின் உணர்வை உங்களுக்குள் சேர்க்க 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 இது பெருக பெருக அது தனி. இப்ப உதாரணமாக ஒரு குடம் பாலில் ஒரு துளி விஷம் பட்டால் அதை குடிப்போரை மறிய செய்கின்றது. அதில் பல ஆயிரம் குடம் பாலை ஊற்றும் போது பால் விஷத்தின் தன்மை சிறுகி சிறுக அந்த ஆயிரம் குடம் பாலுக்கும் வீரி சக்தியாக இந்த விஷத்தன்மையை அடைகின்றது. இதைப்போல நமக்கு விஷம் கொண்ட உணர்வுகள் நமக்கு பலவும் இருப்பினும் நஞ்சினது என்ற அருண் ஞானியின் உணர்வை நாம் நூறு முறையாவது இரவிலே நாம் சொல்வோம் என்றால் இந்த உணர்வுகள் நமக்குள் அது சித்தப்படுத்தும். நம்முடைய நினைவின் ஆற்றல் அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் செல்லுகின்றது. அதை பற்றுடன் பற்று நிலையும் அந்த அருண் ஞான சக்தியை நமக்குள் பற்றுடன் பற்ற செய்வதே இது. ஆகவே சப்தரிஷிகளின் சக்தி என் உடல் முழுதும் படர்ந்து என் ஜீவாத்மா பெற அருள்வா ஈஸ்வரன் நூறு முறை சொல்லிவிட்டு உங்களுக்குள் நாம் மலரை போல மனமும் கணீர் போன்ற சுவையான சொல்லும் செயலும் நாம் பெற வேண்டும் என்று எண்ணிவிட்டு அடுத்து என்னை பார்ப்போருக்கெல்லாம் அலரை போல மகிழ்ச்சியும் சொல்லை கேட்பதெல்லாம் கனி போன்ற இனிமையான நிலைகள் பெற வேண்டும் என்று எண்ணிக்கொள்ளும். பின் உங்கள் குடும்பத்தில் எதையெல்லாம் நல்லது அவங்க பையன் மகிழ்ச்சியின் அருள்மை பெற வேண்டும், கல்வி ஞானம் பெற வேண்டும், என் கடையில் மகிழ்ச்சியின் அரிசக்தி பெற வேண்டும், என் வாடிக்கையாளர் நலம் பெற வேண்டும், நான் பார்ப்போரெல்லாம் சப்தரிசியின் அரிசக்தி பெற வேண்டும், அவர் குடும்பங்களின் நலம் பெற வேண்டும், அலரை போல மகிழ்ச்சி பெற வேண்டும், என் சொல்லை கேட்பது வாழ்வில் இனிமை பெற வேண்டும். இதை பெருக்கிக் கொள்ளும். இது ஒண்ணு உங்களுக்கு இதுதான் வாழ்க்கையிலே தியானம் என்று இது சுத்தப்படுத்திக் கொள்ளுகின்றீர்கள். அந்த சப்தரிசின சக்தி வினையாக உங்களுக்குள் தீவினை அகற்றும், நல்வினையாக உங்களுக்குள் விளைகின்றது. இது நாம் பெருக்க பெருக்கதான் வரும். ஏனென்றால் இன்று நாம் ஒரு செடியை நாம் ஊன்றிவிட்டால் அது தளர்ந்து வரப்படும் போது உரத்தை இட்டு செடியை நல்ல செடியாக மாற்றுகின்றோம். ஆறாவது அறிவார், நமக்குள் மனிதனின் வாழ்க்கையில் பல தீமைகள் நிலைத்து நமக்குள் உடலில் சோர் வளையப்படும் போது நாம் இன்று மருந்தை கொடுத்து அதை நீக்குகின்றோம். ஒரு வயலில் களை முளைத்து விட்டால் அதை நாம் என்ன செய்கின்றோம், களை நீக்கிவிடும், மறுபடியும் களை வரும். ஆனால் மீண்டும் மீண்டும் களை நீக்கிக் கொண்டே இருக்க வேண்டும். இதை போல நமக்குள் ஆழமாக முந்தி பதிந்த நிலையை நமக்குள் வாழ்க்கையில் பிற தவறு செய்யறான் பார்த்த உடனே இது வந்துடும். நம்ம எவ்வளவுதான் வந்தோம், இதை போல உணர்வு நமக்குள் களை முளைக்காது தடுக்க அவ்வப்போது நாம் இரவிலே தூங்கும் போது இதை போல நாம் சுத்தப்படுத்திக் கொண்டால் நமக்குள் இருக்கும் நல்ல குணங்களுக்கு உரமிட்டது போலவும் அது சக்தி வாய்ந்ததாகவும் மாறிக்கொண்டே இருக்கும். காலை எழும்போதே இதே மாதிரி எந்திரிச்சிட்ட ஒன்று ரெண்டுக்கு போங்க, ஒரு முறையோ எத்தனை முறை சொல்றீங்களோ, இதே போல சொல்லிட்டு உங்க கடை நல்லா இருக்கும், நான் பார்க்கணும் நல்லா இருக்கணும், என் தொழில் நல்லா இருக்கணும், என் குடும்பத்தை நல்லா இருக்கணும், இதையெல்லாம் எதை சொல்லணும், நூறு முறை சொல்லி போட்டு சொல்லுங்க. இந்த வாக்கு சும்மா இருக்கு, சொல்லும் போது இந்த உணர்வு திருப்பி நம்ம ஆன்மாவிலேயே சேருங்க. இந்த உணர்வின் நிலையை நமக்குள் ஆன்மாவுடைய வட்டம் பெருகுகின்றது. அப்ப நாம தீமை அகற்றும் சக்தியாக மலர்கின்றது நம்ம ஆன்மா. ஆக நம்ம நினைவின் ஆற்றலும் நமக்கு நல்லது செய்யும் தன்மையாகவும் இது மாறுகின்றது. உணவு உட்கொள்ளும் போது இதே மாதிரி செய்யும். 20 முறை சொல்லிவிட்டு நான் உணவாக உட்கொள்ளும் உணவு அனைத்தும் எனக்கும் நலம் பெறும் சக்தியாக வர வேண்டும் என்று நினைக்கணும். நீங்க வேலைக்கு அவசரமா போகணும்னு நினைப்பீங்க, அந்த எண்ணம் வந்தவுடனே என்ன செய்யும், அந்த வேக துடிப்பு தான் இருக்கும். நீங்க சாப்பிடும் நிலையில் இந்த வேக துடிப்பு ஒன்று ருசிக்கணும். அந்த அவசரமா இருக்கும்போது ருசி அது மாறி மாறிச்சுன்னா என்ன குழம்பு பிடிக்கும், நீங்க சண்டை போச்சிடும் உங்களை அறியாமலே. ஆக இந்த உணர்வுகள் மாறிவிடுவதனால் சுவையும் மாறிவிடுகின்றது. அதே போல இருக்கும்போது இந்த சுவை நமக்குள் வர வேண்டும் என்றால் அருஞ்ஞானி உணர்வை நம்ம உமிழ்நீராக கூட்டும் போது நாம் உணவாக உட்கொள்ளும் சத்து வாய்ந்ததாக மாறுகின்றது. அதனாலே நான் உணவாக உட்கொள்ளும் அனைத்தும் எனக்கு நல்சக்தியாக மலர வேண்டும் என்று நினைவு கூட்டிட்டு சாப்பிடும். இது இதுதான் வாழ்க்கையே தியானம். இப்போ ஒருவருக்கு கஷ்டப்படுறாங்க, அவங்க கேட்குறீங்க பார்க்குறீங்க, அந்த மாதிரி நேரத்தில் சொல்லி கேட்டாலும் பார்த்தாலும் அடுத்த நிமிடம் ஒரு 20 முறையாவது சப்தரிசன் அசக்தி நான் பெற வேண்டும் ஈஸ்வரான்னு சுத்தப்படுத்தணும். சப்தரிசிகளின் அசக்தி அவங்க பெறணும், அவங்க கஷ்டமெல்லாம் நீங்கணும், அவங்க நோயெல்லாம் நீங்கணும் என்று சொல்ல, நீங்கள் இதை எண்ணுங்க, நீங்கள் நல்லா இப்போன்னு அவங்ககிட்ட சொல்லுங்க. பார்த்து அருகில் இருப்போம்,